Krishna conscious is also the purest of the pure. The word smaran, remembering, is important. Remembrance of Krishna is not possible for the impure soul who does not practice Krishna consciousness and devotional service. Therefore, one should practice Krishna consciousness from the very beginning of life. If one wants to achieve success at the end of his life, the process of remembering Krishna is essential. Therefore, one should constantly assess and chant the Maha Mantra. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Lord Chaitanya has advised that one be as tolerant as a tree. There may be so many impediments for a person who is chanting Hare Krishna. Nonetheless, tolerating all these impediments, one should continue to chant Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, the end of one's life, one can have the full benefit of Krishna consciousness. So, in chapter 8, Krishna begins by answering some questions that Arjuna asked at the end of the last chapter. So at the end of that chapter, he asked how one can know the Supreme Lord at the time of death. Here he answers that one has to use the mind to remember the Lord. And he also tells the result of doing so. So for people who are living in the present world, they do not consider death.
இந்த உலகத்தில் தற்சமயம் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் இறப்பை பற்றி யோசிப்பது
they are preoccupied with what they're doing while they're living.
தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அதிலேயே ஆழ்ந்திருக்கின்றனர்.
This of course is a little unfortunate.
இது வருந்தக்கூடிய ஒரு நிலையாகும்.
Because your present life will determine what happens after you die.
ஏனெனில் நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கை அடுத்த வாழ்க்கையில் நீங்கள் எவ்வாறு இருக்க போகிறீர்கள் என்பதை நிர்ணயிக்கின்றது.
So it is just like a person who is living in a house. He is foolish if he thinks that he can live there forever.
உதாரணத்திற்கு ஒரு வீட்டில் வசிப்பவர் தான் நிரந்தரமாக அந்த வீட்டிலேயே வசிப்போம் என்று நினைப்பாரையால் அது முட்டாள்தான்.
Sooner or later, the house will get old and fall apart. Or he may be renting the house and someone may want the house back. So the person always has to think of what to do for the next house.
எனவே வசிப்பவர் தான் வாழ்வதற்கு அடுத்து எவ்வாறு வீடை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும்.
So we may have a house and we're renting it for a 5-year lease, and then we will think, okay, I'll wait until the last day, the 5th year and the last day, and then I'll look for a house.
ஒருவர் 5 ஆண்டு காலம் புத்தகை எடுத்திருக்கலாம் வீட்டில் வசிப்பதற்காக.
Or I'll wait until the landlord kicks me out of the house, then I'll look for a house. But no one will do that. No one is that foolish. Usually they will look for a house before they get kicked out and move to that house.
அவர்கள் அடுத்து வசிக்க வேண்டிய வீட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்.
So as human beings we plan ahead.
எனவே நாம் மனித குலத்திற்கு நாம் நமது எதிர்காலத்திற்காக திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம்.
But the great the strangest thing is we do not prepare for death.
ஆனால் வியக்கத்தக்க விஷயம் என்னவெனில் இறப்பை எதிர்கொள்ள நாம் எந்த விதமான ஏற்பாடும் செய்து கொள்வதில்லை.
We make plans for the future throughout life, but we do not make plans what happens after death.
நாம் நமது வாழ்க்கையை எதிர்காலத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக பல வகையான திட்டங்கள் எடுத்துக்கின்றோம். ஆனால் இறப்பிற்கு பிறகு என்ன ஆகப் போகின்றதோ அதை பற்றி எண்ணி அதற்கான ஏற்பாடுகள் எதையும் செய்வதில்லை.
So one of the reasons, of course, is we are too busy.
இதற்கு ஒவ்வொரு காரணம் என்னவெனில் நாம் ரொம்பவும்
Another reason is we do not believe anything happens after we die.
மற்றொரு காரணம் என்னவெனில் இறப்புக்கு பிறகு எதுவும் நடப்பதாக நாம் நம்புவதில்லை.
So in either case we are foolish.
எந்த வகையிலும் இந்த இரு விதங்களில் எந்த வகையிலுமான சரி நாம் மற்றவர்களாகவே பேசுகின்றோம்.
So the Bhagavad Gita at the very beginning tells us that actually we're not the body at all, we are the soul that is eternal and the bodies keep changing.
Bhagavad Gita in arambathil solapattirukku naam indha shariram alla aatma indha aatma avanu nithyamaagudhu indha shariramgalai naam maatikonde irukkindrom endru eduthukollirukkirathu.
So if we accept that fact, then we have to very carefully plan what about the next body.
Indha unmaiyai naam ettukondomeyanal நாம் நமது இறப்புக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், எந்த சரீரத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக திட்டங்கள்
தீட்டுகின்றோம். So it is also explained here in the Bhagavad Gita and other scriptures that according to your activities you will get different types of bodies.
மேலும் பகவத்கீதையிலும் மற்ற சாஸ்திரங்களும் கூறப்பட்டுள்ளது, நமது நடவடிக்கைகளுக்கு ஏற்ப இந்த பிறவியில் நாம் செய்யும் நடவடிக்கைகளுக்கு ஏற்ப மறுபிறவியில் நமக்கு சரீரங்கள் கிடைக்கின்றன என்று எடுத்துக் கூறப்பட்டுள்ளது.
Just as in this life, if you don't save up any money and you have to leave your house and go to another house, you do not have much choice. You have to take a very small, poor house someplace with very little money. And if you work hard and save your money, then you can have a very good choice of a house.
நீங்கள் கடினமாக உழைத்து பணத்தை சேமித்து வைப்பீர்களேனால் நீங்கள் நல்ல ஒரு வீட்டில் வாழ வாய்ப்பு உண்டு.
So the rule is, according to the types of activities we do, we get a certain type of body.
ஆகவே நீலினவில் நாம் செய்யும் நடவடிக்கைகளுக்கு ஏற்ப குறிப்பிட்ட வகையான சரீரங்களை நாம் மறுபிறவியில் பெறுகின்றோம்.
So if you do lots of sinful activities, then we end up with a very restricted body, maybe even an animal body or a plant body.
நாம் பெருவாரியான பாவங்களையே செய்து கொண்டிருக்கோமேயானால் நமக்கு மிருக சரீரம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு.
If we do a mixture of activities, we end up in a human body.
நாம் கலவரமான செயல்களை செய்து கொண்டிருக்கோமேயானால் நமக்கு மனித சரீரம் கிடைக்க வாய்ப்பு.
And we do a majority of punya, then we end up with a deva body.
நாம் புண்ணியங்களை செய்வதில் ஈடுபடுவோமேயானால் நமக்கு தேவர்களுடைய சரீரம்
கிடைக்கிறது. So people don't like to suffer.
மக்கள் துன்பப்படுவதற்கு விரும்புவதில்லை.
Therefore they have to avoid doing the sinful activities to get a body of suffering.
எனவே அவர்கள் பாவ செயல்களை செய்வதை தவிர்த்து ஒரு இழிவான சரீரத்தை பெறுவதிலிருந்து தவிர்க்கலாம்.
So this is the rule as far as getting material bodies is concerned.
லௌகீக சரீரங்களை பெறுவதற்கான வழிமுறை இதுவே.
However, there is a problem in this procedure.
எப்படி இருப்பினும் இந்த வழிமுறையில் ஒரு பிரச்சனை உண்டு.
We cannot always determine what type of body we're going to get.
நாம் நமக்கு மறுபிறவியில் என்ன சரீரம் கிடைக்கும் என்பதை நம்மால் நிர்ணயிக்க முடியாது.
Because accidentally, even we don't want to, we may do a simple activity which will cause us to get a wrong body.
எதிர்பாராத விதமாக நாமே விரும்பவில்லை என்றாலும் சில சமயங்களில் நாம் பாவ செயல்களுக்கு உட்படுத்தப்படுகின்றோம்.
And the Bhagavatam, there's a story of King Mriga.
பாகவதத்தில் மிருக என்னும் ராஜாவை பற்றி ஒரு கதை உண்டு.
So he was very careful to do lots of pious activities and give charity to Brahmins because he knew that in the future he would get a good deva body.
அவர் எப்பொழுதும் புண்ணிய செயல்களை செய்து கொண்டு தான தர்மங்களை பிராமணர்களுக்கும் மற்றவர்களுக்கும் செய்து கொண்டு இருந்தார். ஏனெனில் மறுபிறவியில் ஒரு உயர்தரமான தேவர்களின் சரீரத்தை பெற வேண்டும் என்று.
However, one time he made a mistake and in his generosity he gave a cow to one Brahmin that he'd already given to another Brahmin.
Anam gavanchasan karamaha oru siriya tharisidita oru murai yerkenave oru brahmanukku danamaha aditha oru pasuvai mattum oru brahmanukkum danamaha aditha.
So the two brahmanas began to quarrel over the cow.
Indha irandu brahmanargalum indha pasuvirkaga vaadi aarambithargal.
And finally they understood that the king had made a mistake. So then the Brahmana cursed the king. So in his next lifetime he became a lizard. So we cannot always tell what our future life will be because we may make some mistakes. So therefore it is possible to elevate and then fall. So one may become elevated to a high position in the world or even in Svargaloka and then may fall down from that position again. Or one may wander around in the human species. So most people are not even aware of this rule of karma and therefore they wander around very haphazardly in the material world.
பெருவாரியான மக்களுக்கு இந்த நியதி பற்றி தெரிவதில்லை.
To help bring a little control here, we have the process of karma yoga to gradually elevate people upwards.
மக்களுக்கு உதவி புரிவதற்காக, மக்களை படிப்படியாக மேன்மை அடைய செய்வதற்காக கர்ம யோகம் உள்ளது, அது வழிகாட்டுகிறது.
So in this process you can elevate yourself in the material world to sattva gun.
இந்த வழிமுறையின் மூலமாக ஒருவர் இந்த லௌகிகுலத்தில் சத்துவகுணத்தை அடையும் வரை உயரலாம்.
And if we're very, very careful, then following this process, we can eventually go to Svargaloka and finally we can go to Brahmaloka. Though Brahmaloka is relatively a better place, still it is the material world.
Brahmalokam in the Bhulokathivare.
So if a person dies there, he must come back again with another body to Brahmaloka or some other planet. Therefore, Karma Yoga arranges for us to do punyas and to elevate ourselves, but still, we remain in the material world with the material body. We get rebirth. So in the Bhagavad Gita and Bhagavatam and other scriptures, the Lord recommends that rather than keep on going on in the material world like this, we should get out of the material world.
எனவே தான் பகவத்கீதை ஸ்ரீமத்தாவதம் போன்ற சாஸ்திரங்களில் பகவான் இத்தகைய ஒரு சுழற்சியில் சிக்கிக்கொள்ளாமல் இருந்து விடுபட்டு லௌகிக உலகத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார்.
So this is called mukti or liberation.
இதுவே mukti என்று அழைக்கப்படுகிறது.
So the goal in the karma yoga ultimately is one should go for mukti.
எனவே கர்மயோகத்தின் குறிக்கோளானது முக்தி அடைவது.
But to do that, we have to give up karma yoga and go to other processes. So we can get liberation by practicing jnana or yoga. So in the 4th and 5th chapters and 6th chapters, Krishna has spoken of these processes. So, karma yoga itself cannot give liberation. Jnana and yoga can give liberation.
Karma yoga mattum thaniyaga pinpattapaduvadanal adhaan namakku mukti kedaikkirathu. Jnanamum asanga yogamum mukkiya irukku padivukku.
At the end of the 6th chapter, however, there Krishna says that Jnana is superior to karma, and yoga is superior to jnana, but bhakti is superior to yoga. After the sixth chapter, from chapter 7 to 12, Krishna glorifies the process of bhakti. And he also indicates that though jnana and yoga can give liberation, bhakti is much easier and quicker. And we learn from the Bhagavatam that though jnana and yoga can give liberation, actually they cannot give liberation independently of bhakti. In other words, if there is no bhakti in the practice of jnana or in yoga, then those processes do not give liberation. Those processes without bhakti will be useless. So ultimately we have to say that bhakti gives liberation. So when we practice bhakti, we also get liberation. However, in Bhagavad Gita, Krishna says that the process, by the process of bhakti, he doesn't say liberation, he says you attain me. So by the process of bhakti, we end material birth and death, no more birth and death in the material world, but we attain the Supreme Lord. So what does attaining the Lord mean? So in this verse it says yaprayati samat bhavam yati nastatya sansaya. On leaving the body, one attains madbhavam. Of course, madbhavam can mean my condition or my situation or even my planet, whatever. And it can also mean prema for the Supreme Lord. So one who can remember the Lord with devotion on passing out of his body can attain the Supreme Lord in devotion. So, on doing that, of course, the Lord guarantees that we do not take another material body. So we are automatically liberated from the material world. But the goal of the devotee is not liberation. The goal of the devotee is service to the Lord. That service to the Lord is an indication of his prema. So, in this verse it is stated one attains that state of prema by remembering the Lord on dying.
எனவே இந்த பதத்தின் பிரகாரம் ஒருவர் பகவானை இறக்கும் தருவாயில் நினைப்பதன் மூலமாக பகவானிடம் வேலை செலுத்தும் வாய்ப்பை பெறலாம் என்பது நாம் பொருள்படுத்தலாம்.
So we may think, I'll take easy process, then I won't do anything in this lifetime, and when I die, I'll remember the Lord, then I get prema, easy process. But we see that many famous devotees have practiced for many lifetimes to get prema.
பெரும் பக்தர்கள் பலர் பற்பல பிறவிகள் பக்தி யோகத்தை கடைபிடித்து பிரேமை அடைந்ததை நாம்
கண்டுள்ளோம். We also have to not only remember the Lord when we pass out of our body, but we have to carefully develop that bhakti.
ஆனால் இறக்கும் தருவாயில் பகவானை நினைப்பது மட்டுமல்லாமல் நமது வாழ்க்கையில் பக்தியை வளர்த்துக் கொள்வதையும் நமக்கு குறிக்கோளாக
So we have to fix our mind in devotion on the Supreme Lord.
எனவே நாம் நமது மனதை புத்தியை பகவானுக்கு பக்தி செய்வதில் நிலைநிறுத்த வேண்டும்.
And this requires practice.
இதற்கு நாம் பழக வேண்டும்.
So we know that in the Ashtanga Yoga process, they have to go through a very elaborate process to develop concentration on the Lord.
நாம் ஏற்கனவே இந்த அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக நமது சிந்தனையை ஒருமுறைப்படுத்துவதற்கு நாம் பல கடின பழக்கவழக்கங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது.
So in bhakti we do not follow that same process. Instead, we depend upon attraction to the Lord.
பக்தி யோகத்திலோ நாம் இந்த வழிமுறையை பின்பற்றுவதில்லை. இதற்கு மாறாக பகவானது கவர்ச்சியின் மீது நமது கவனத்தை.
So if we have great attraction for the Lord, then we will think of the Lord.
எனவே நமக்கு பகவான் மீது அதிக கவர்ச்சி ஏற்படுமேயானால் நாம் அவரை எப்பொழுதும் சிந்தனையை நிலைநிறுத்திக் கொண்டே இருப்போம்.
So rather than restrict the mind in many ways through yoga, rather we try to develop that attraction.
எனவே அஷ்டாங்க யோகத்தில் முயற்சி செய்வது போல மனதை பல விதங்களில் கட்டுப்படுத்த முயற்சிக்காமல் பக்தி யோகத்தில் நாம் செய்யும் முறையானது பகவானுக்கு உரிய நேசத்தையும் கவர்ச்சியையும் வளர்த்துக் கொள்கிறோம்.
So how do we develop that attraction?
In the tavasya, Bhavanakuriya tavasya, nam eppadi valarthu kolluvathu?
So one way, of course, is to understand about the attractive qualities and form of the Lord.
Idharku oru vali enadil Bhavanakku kavachikaramana gunadeshangalai nam therindukollalam.
So the form is described in scripture, and we have the form of the Lord in the picture or the deity.
பகவானது ரூபமானது சாஸ்திரங்களில் விளக்கப்பட்டுள்ளது, மேலும் படங்களிலும் நாம் காணலாம்.
So by seeing these forms of the deity, we can develop attraction.
எனவே இந்த பகவானது இந்த ரூபங்களை பார்ப்பதன் மூலம் அவற்றை நமது மனதில் நிலைநிறுத்துவதன் மூலம் நாம் அவற்றின் மீது கவர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளலாம்.
Another way is by hearing about the Leela of the Supreme Lord.
மற்றொரு வழி என்னவெனில் பகவானது லீலைகளை பற்றி செவிமடுப்பது.
So the Bhagavatam is dedicated to describing the leelas of the Supreme Lord.
ஸ்ரீமத் பாகவதமானது பகவானது லீலைகளை விளக்கிக் கொள்வதற்காக எழுதப்பட்டுள்ளது.
So by understanding the leelas of the Lord, we also understand the qualities of the Lord.
பகவானது லீலைகளை புரிந்து கொள்வதன் மூலமாக அவரது குணாதிசயங்களையும் நாம்
So the process of hearing or shravana is another way of developing attraction for the Lord.
எனவே ஸ்ரவணம் அல்லது பகவானது லீலைகளையும் செயல்களையும் பற்றி கேட்பது செவிமடுப்பது என்பது மற்றொரு வழிமுறையாகும்.
So another way is kirtana, glorifying the Lord.
மற்றொரு வழி என்னவெனில் கீர்த்தனம் செய்வது, பகவானுக்கு புகழ் பாடுவது.
So we can glorify the Lord because of his wonderful qualities and pastimes, or we can glorify the Lord by simply chanting his name.
நாம் பகவானை அவரது நாமங்களை ஜெபிப்பதன் மூலமாக புகழ் பாடலாம், அல்லது அவரது குணங்களை போற்றி புகழ் பாடலாம், அல்லது அவரது லீலைகளை போற்றி புகழ் பாடலாம்.
So we have Leela Kirtan, Guna Kirtan and Nam Kirtan.
எனவே Leela Kirtan, Guna Kirtan, Nama Kirtan என கீர்த்தனங்கள் பரவாயில்லை பாருங்கள்.
So these are also ways in which we develop attraction for the Lord.
இவையும் இவைகளும் பகவானிடம் நமது வசீகரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வழிமுறைகளாகும்.
So by all these means, by kirtan, by shravana, by deity worship, we can have remembrance of the Lord called Smaranam.
எனவே கீர்த்தனம், சிராவணம், வழிபாட்டு முறை இவைகளை எல்லாம் பின்பற்றுவதன் மூலமாக ஸ்மரணம், அதாவது பகவானை நாம் நினைவில் கொள்ளலாம்.
What is this attraction we have for the Lord?
எனவே பகவானிடம் நாம் கொண்டுள்ள அந்த கவர்ச்சி என்ன?
Why are we attracted to him?
அவரிடம் நாம் ஏன் கவரப்படுகின்றோம்?
So we are attracted to the Lord because of love.
இந்த கவர்ச்சியானது அன்பினால் மட்டுமே ஏற்படுகிறது.
And in that mood of love, we want to serve the Lord.
அன்பின் காரணமாக நாம் பகவானுக்கு சேவை செய்ய நினைக்கின்றோம்.
We want to offer something to please the Lord.
பகவானுக்கு எதையாவது அர்ப்பணித்து அவரை திருப்திப்பட நினைக்கின்றோம்.
So to do this, we utilize our body and our senses.
இச்செயல்களை செய்வதற்காக நமது சரீரத்தையும் புலன்களையும் நாம் உபயோகிக்கிறோம்.
So all of these are methods by which we can fix our mind on the Supreme Lord.
இவை அனைத்தும் பகவான் மீது மனதை நிலைநிறுத்துவதற்கான வழிமுறைகளாகும்.
And by doing so, that love becomes stronger and stronger.
இவ்வாறு செய்வதன் மூலமாக நமது அன்பானது பெருகி ஆழ்ந்து ஆழ்ந்து வளர்கிறது.
When it becomes 100%, it is called prema. And when we have that prema, then we are qualified to go to the spiritual world and not come back to the material world.
இந்த பிரேமையை பெறும் பொழுது நாம் ஆன்மீக உலகத்தை சென்றடைய தகுதியை பெறுகின்றோம். நாம் இந்த உலகத்தில் லௌகிக சரீரத்தை திரும்பவும் பெறுவதில்லை.
So there is a special arrangement for us for developing this bhakti.
எனவே நாம் நமது பக்தியை வளர்த்துக் கொள்வதற்காக இது ஒரு பிரத்யேகமான வழிமுறையாகும்.
And that is the form of Krishna.
இதுவே பகவான் கிருஷ்ணரது ரூபம்.
So Krishna is called Swayam Bhagavan.
Swayam Bhagavan என்று அழைக்கப்படுகிறது.
That means that he manifests the most attractive qualities.
இதன் பொருள் என்னவெனில் அவர் மிகவும் கவர்ச்சிகரமான குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறார்.
So more than any of the other forms of God, the form of Krishna is very attractive.
எனவே தான் கடவுளின் மற்ற ரூபங்களை விட கிருஷ்ணரின் ரூபமே மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கும்.
So his form is most attractive and his pastimes are most attractive.
மேலும் அவரது ரூபம் மட்டுமல்லாமல் அவரது லீலைகளும் மிகவும் கவர்ச்சி வாய்ந்தவையாக இருக்கின்றன.
So therefore it's much easier to do bhakti to Krishna than any other form.
எனவே தான் கிருஷ்ணரிடம் பக்தி செலுத்துவது என்பது மற்ற ரூபங்களிடம் பக்தி செலுத்துவதை விட எளிமையாக இருக்கு.
The result also is superior.
இதன் பலனும் மேன்மையானதாகவே.
Though prema is the goal, prema also has many varieties.
Prema என்பதே நமது குறிக்கோளாக இருக்கணும். அதிலும் பலவிதமான வித்தியாசங்கள்.
So the highest form of prema is called mahabhava. And that cannot be experienced except with Krishna, no other form.
இந்த நிலை இந்த மகாபாவமானது கிருஷ்ணருடன் மட்டுமே அனுபவிக்கக்கூடியதாகும். வேற எந்த ஒரு ரூபத்திலும் பகவானுடன் நாம் இந்த இனிமையை அனுபவிக்க வாய்ப்பில்லை.
So by worshipping Krishna, we have an easy way to approach Krishna because he's all attractive, and we also have the supreme way because one can get the highest type of prema.
ஆகவே கிருஷ்ணரை வழிபடுவது என்பது அவரிடம் கவர்ச்சி கொள்ள எளிமையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பிரேமையிலேயே உயர்ந்த ஒரு நிலையை அடைவதற்கும் ஒரு வாய்ப்பு அளிக்கும்.
So we follow this process of worshipping Krishna and chanting the name of Krishna.
எனவே தான் நாம் கிருஷ்ணரை வழிபடுவதையும் அவரது நாமங்களை ஜபம் செய்வதையும் வழிபாட்டு.
And we have to be careful to avoid activities which act in the opposite direction.
மேலும் எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடிய செயல்களை நாம் தவிர்க்க வேண்டும்.
So anything which opposes that attraction for Krishna is to be rejected.
எனவே கிருஷ்ணருக்குள்ள அந்த கவர்ச்சியை நம்மிடமிருந்து எது திசையில் செயற்கூடிய செயல்கள் அனைத்தையும் நாம் தவிர்க்க வேண்டும்.
So the main obstacle is called aparad or offense. That is the main obstacle. So if we avoid the aparads then and we practice nicely, then very steadily we can advance and eventually we will attain that state of prema, and as Krishna says, here we attain him. So he says here, there is no doubt. That means that Krishna makes a promise. If you practice bhakti properly, then Krishna guarantees that you will get the result prema.
உங்களுக்கு பிரேமை என்பது கிடைப்பது நிச்சயம் என்று பகவான் வாக்களித்தார்.
And the process is very simple.
மேலும் இந்த வழிமுறையானது மிகவும் எளிமையானது.
We simply have to worship Krishna and chant his name.
நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பகவானை வழிபட்டு அவர் நாமங்களை ஜபிக்க வேண்டியதெல்லாம்.
The Maha Mantra, the Hare Krishna Mantra, and as Prabhupada explains, ultimately that means please engage me in your service. So how is that glorification of the Lord? That's the question.
Maha Mantra என்பதற்கு பொருள் Prabhupada கூறியுள்ளதென்றால் தயவு செய்து என்னை உன்னுடைய சேவையில் ஈடுபடுத்திக்கொள் என்னும் வேண்டுகோளையாக. ஆக இந்த வேண்டுகோளானது எப்படி பகவானை புகழ் பாடுவதாக முடியும் என்று.
So when we chant Hare Krishna, actually this is calling out to the Supreme Lord.
Anyway, நாம் ஹரே கிருஷ்ணா என்பதை ஜபம் செய்யும்போது நாம் பகவானை அழைக்கின்றோம்.
Of course, the word Krishna can be used in different ways in grammar. It can be used in different parts of the sentence according to the ending on the noun. So in this form, it is called the Sambodhana case or vocative case. It's calling out, O Krishna. That's all.
இலக்கணத்தின்படி கிருஷ்ணா என்ற வார்த்தையை நாம் பல விதங்களில் உபயோகப்படுத்தலாம், பல விதங்களில் பொருள்படலாம். ஆனால் இந்த இடத்தில் கிருஷ்ணா என்பது நாம் இறைவனை நோக்கி அழைப்பிடுவதற்கு ஒப்பதாகும்.
So as we know, the names of the Lord are descriptive of the qualities and activities of the Lord.
நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம், பகவானது பெயர் என்பது அவரது குணாதிசயங்களை விளக்கும்.
So when we are calling out the name of Krishna, we are also glorifying him, by the meaning of Krishna.
எனவே கிருஷ்ணா என்று நாம் அழைக்கும் பொழுது பகவானை நாம் அவரது குணாதிசயங்களை போற்றி புகழவும் செய்கிறோம்.
So of course Krishna can also mean, it can mean the source of all bliss and the source of all existence, it can mean the most attractive, etc.
கிருஷ்ணர் என்பதற்கு பொருள் அவரே அனைத்திற்கும் மூலகாரணமானவர், அவரே அனைத்து இன்பங்களுக்கும் உரியவர் என பல விதங்களில் பொருள்படலாம்.
And similar to Pukala Govinda or Govardhana Dari, then we are reminded of certain pastimes of the Lord.
அதே மாதிரி கோவிந்தா அல்லது கோவர்தன தாரி என்று நாம் பெயரை அழைக்கும் பொழுது அவரது சில குறிப்பிட்ட லீலைகளை நமக்கு நினைவூட்டுகின்றன.
So we call out the Lord, and then we are glorifying the Lord by that.
எனவே
But of course, usually when we call out the Lord, we will call out the name, if we call out the name of a person, then we call out, we ask for something. But in devotion, we cannot call out and ask for anything because then it becomes material.
பக்தி செய்யும் பொழுது நாம் இவ்வாறாக நாமத்தை அழைத்து அதற்கு பிரதிபலனாக எதையும் கேட்க முடியாது. ஏனெனில் அவ்வாறு கேட்போம், ஆனால் அது பக்தியாக ஆகிறது, லௌகிக செயலாக மாறிவிடுகிறது.
So all we can ask for is bhakti. That's non-material. That's the only thing we can ask for that's not material.
எனவே நாம் கேட்கக்கூடியதெல்லாம் பக்தி மட்டுமே, ஏனெனில் அது லௌகிகமானதல்ல.
So asking for bhakti means we ask for service to the Lord.
எனவே நாம் பக்தி என்பதை கேட்பதன் பொருள் என்னவெனில் பகவானிடம் அவருக்கு நாம் சேவை செய்யும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று கேட்பதே ஆகும்.
Thank you.